கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமையில் பிதாவாகி தேவனுடைய உன்னதமான நாமத்திலும் நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் ஈடிணையற்ற நாமத்திலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிறதான நல்வாழ்த்துக்களோடு தேவன் விசேஷமாய் இந்த ஒரு ஆசீர்வாதமான நாளில் இப்படியாக தேவனுடைய உன்னதமான வார்த்தைகளை உங்கள் மத்தியில் பகிர்ந்தளிக்கக்கூடிய இந்த அருமையான சந்தர்ப்பத்திற்காக என்னுடைய சர்வ வல்ல பிதாவுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறேன். அதோடு கூட நாம் சார்ந்திருக்கிறதான ஆற்காடு பகுதியில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் கூட உங்கள் மத்தியில் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் தேவனுடைய கிருபையில் நாம் பார்க்க தெரிந்து கொண்டிருக்கிற பாடத்தினுடைய தலைப்பு கொஞ்ச காலம், லிட்டில் சீசன். இதற்கு ஆதாரமாக வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் 20 வசனங்கள் 7-10 வரைக்கும்.
அந்த 1000 முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும் படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும் படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள்.
சகோதர சகோதரிகளே, வாசிக்கப்பட்ட இந்த ஒரு 4 வசனங்களை மையமாக கொண்டு இன்றைய நாளில் நம்முடைய பாடமானது அங்க காணப்படும். இதை பாருங்க, அந்த 7 வசனத்துல ஆரம்பிக்கிறாரு. சொல்லும் போது அந்த 1000 முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி. அப்போ சகோதர சகோதரிகளே, இந்த கொஞ்ச காலம், சாத்தான் விடுவிக்கப்படுகிற அந்த கொஞ்ச காலம், அது 1000 உள்ளவேவா அல்லது 1000 முடிஞ்ச பிறகா அப்படிங்கறத நாம என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, கண்டுபிடிக்க வேண்டியதா. ஏன்னா இந்த கொஞ்ச காலம் அனுமதிக்கப்பட போது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அந்த சமயத்துல அவர் எதுக்காக விடுவிக்கப்படுறாருன்னு போது 8 வசனத்துல சொல்றாரு, அவரு ஜனங்களை மோசம் போக்குறதுக்காக. அப்ப அந்த கொஞ்ச காலம் 1000 உள்ள வருதா, 1000 முடிஞ்ச பிறகு வருதான்றத நாம என்ன பண்ண வேண்டியதா இருக்குதுன்னா கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம். அப்போ இந்த 1000 இந்த 7 வசனத்தை நாம கேஜேவி தமிழ் பைபிள்ல படிக்கும் போது எப்படி இருக்குதுன்னா 1000 முடியும் போது அப்படி சொல்லிதான் வருது. அப்ப நமக்கு எப்படி இருக்குதுன்னா ஒரு தெளிவற்றத போல என்ன பண்ணுது, காணப்படுது. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா, முடியறதுக்கு முன்பாகவே இந்த கொஞ்ச காலமா அப்படி. இதே நீங்க கேஜேவி ஆங்கிலத்துல வாசிச்சீங்கன்னா, நீங்க மற்ற மொழிபெயர்ப்புகள்ல நீங்க பாத்தீங்கன்னா அது எப்படியா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, when the 1000 ஆர் எக்ஸ்பயர்ட், முடிஞ்ச பிறகு. அப்போ இந்த சாத்தான் விடுவிக்கப்படுகிற இந்த ஒரு காலப்பகுதி, அந்த கொஞ்ச காலம் சொல்லக்கூடியது எப்போ அப்படின்னு சொல்லி நாம பாக்கிறோம்னா, இது 1000 முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த 1000 ஆளுகை முடிந்த பிறகு இந்த ஒரு கொஞ்ச காலம் என்ன ஆகுது, ஆரம்பிக்கிறது அப்படின்ற விஷயத்த தான் நாம என்ன பண்றோம்னா அங்க பார்க்கிறோம். ஏன்னா நீங்க மற்ற மொழி பெயர்ப்புகள்ல இந்த ஈஸி ரீட் வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா அங்க தமிழ்ல கொடுத்திருப்பாங்க. பிரதர், அடுத்த ஸ்ரீ 1000 காலம் முடிந்த பிறகு சிறையிலிருந்து சாத்தான் என்ன பண்ணப்படுவாரு, விடுவிக்கப்படுவார். அப்போ சகோதர சகோதரிகளே, இந்த கொஞ்ச காலம் 1000 உள்ள வர்றதில்ல, 1000 முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கொஞ்ச காலம் என்ன ஆகுதுன்னு வருது. பொதுவா நாம என்னதான் நினைப்போம்னா, இது இந்த 7000 இந்த கொஞ்ச காலம் என்ன ஆயிடும், நிறைவடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிதான் நம்முடைய எதிர்பார்ப்பு அங்க இருக்கும். ஆனா இதை நம்ம அப்படியா என்ன பண்ணக்கூடாது, புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா வசனங்கள்ல ரொம்ப தெளிவா இருக்குது, அது சொல்றாரு 1000 முடிஞ்ச பிறகுதான் எது வரணும், இந்த கொஞ்ச காலமானது அங்க வரக்கூடியதா இருக்கு. ஏன்னா பாருங்க சகோதர சகோதரிகளே, சகோதரருடைய ரீபிரிண்ட் நம்பர் 4703 அப்போ 5254 இதுல எல்லாம் நீங்க பார்க்கும்போது அங்க சொல்லுவாரு. சோ இந்த லிட்டில் சீசன் வில் பி ஆஃப்டர் மெஷியா ஷல் ஹேவ் டெலிவர்ட் த கிங்டம் டு த ஃபாதர். அப்போ பிதாவாகிய தேவன் இடத்துல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எது சொல்லுவார்னா இந்த கொஞ்ச காலம். சோ அதுக்கு முன்னாடி இல்ல, ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எது வருது சொல்றாருன்னா இந்த கொஞ்ச காலம் அங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருனா அங்க குறிப்பிடுறார். அப்ப பாருங்க, சகோதரர் இடத்துல ஒரு கேள்விய அங்க எழுப்பி இருக்கிறாங்க. இப்போ பிதாவாகி தேவனிடத்துல ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1 கொரிந்தியர் 15 நம்ம வாசிக்கிறோமே. அப்போ ராஜ்யத்தை ஒப்பு கொடுக்கிறது லிட்டில் சீசனுக்கு முன்னாடியா லிட்டில் சீசனுக்கு அப்புறமா அப்படிங்கிற கேள்விய சகோதர இடத்துல கேட்டிருக்கிறாங்க. நீங்க வசனம் வாசலாம், 1 கொரிந்தியர் 15:24.
அதன் பின்பு முடிவு உண்டாகும், அப்பொழுது அவர் சகல துறைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார்.
அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை மையமா வச்சு கேள்வி அங்க சகோதர இடத்துல கேட்கப்படுது. வில் திஸ் டர்னிங் ஓவர் ஆஃப் எவ்ரிதிங், எல்லாத்தையும் பிதா கிட்ட ஒப்பு கொடுப்பாரு சொல்லப்பட்டிருக்குது இல்லையா. அந்த ஒப்பு கொடுத்தலுக்கு முன்னாடியா அப்புறமா, இந்த ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்பா அப்புறமா இந்த ஒப்பு கொடுத்தல் நடக்கும் அப்படின்ற கேள்விய அங்க சகோதர இடத்துல கேட்டிருக்கிறாங்க. அப்ப கேள்வி, பிதாவாகி தேவனிடத்துல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாகவா பின்பாகவா அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கேள்விய அங்க எழுப்புறாங்க. அப்ப பாருங்க, இந்த கொஞ்ச காலம் ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்ததுக்கு பின்னாடியா முன்னாடியா அப்படி சொல்லும் போது அங்க சகோதரர் சொல்றாரு, ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்ததுக்கு பிறகு. அப்போ இந்த காரியத்தை நாம என்ன பண்ண வேண்டியதா இருக்குது அப்படி சொன்னா, சரியா நாம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் சகோதர சகோதரிகள். அப்போ இந்த கொஞ்ச காலம் கர்த்தர் ராஜ்யத்தை தேவனிடத்துல ஒப்பு கொடுத்ததுக்கு பிறகு. அப்போ வேற மாதிரி சொல்லணும்னா, இந்த கேள்வியின் படி இதுக்கான பதில் பார்க்கும்போது என்னன்னா, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கர்த்தர் ராஜ்யத்தை தேவனிடத்துல என்ன பண்ணுவாரு, ஒப்பு கொடுப்பார், அதான் சொல்வாரு. சோ அந்த ஆன்சர் தட் வில் பி பிஃபோர், கொஞ்ச காலத்துக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை பிதாவிடத்துல என்ன பண்ணுவாரு, அங்க ஒப்பு கொடுப்பாரு அப்படின்ற விஷயத்தை என்ன பண்றாருன்னா அங்க குறிப்பிடாரு. அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, இப்படியாக கர்த்தர் ராஜ்யத்தை பிதாவிடத்துல ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எது நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொஞ்ச காலம். அப்ப நாம கண்டுபிடிக்கிறோம் இந்த 7வது வசனத்துல, இந்த கொஞ்ச காலமானது 1000 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்ற விஷயத்த நாம என்ன பண்றோம்னா கண்டுபிடிக்கிறோம். அப்ப 1000 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கொஞ்ச காலம் அப்படின்னு சொல்லும் போது அந்த 7வது வசனத்துல சொல்றாரு, அந்த 1000 வருஷம் முடிந்த பிறகு யார் விடுவிக்கப்படுறதா சொல்றாருன்னா சாத்தான் விடுவிக்கப்படுற. அப்போ இங்க சாத்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இல்லையா, இந்த சாத்தான் சோ லிட்டரலான சாத்தானா நமக்கு தெரியும் இல்லையா, லூசிபர் பர்சன் பீங், அவரை பத்தி அங்க பேசப்பட்டிருக்குதா அல்லது அடையாளத்துல சொல்லப்பட்டிருக்குதா அப்படிங்கறத நாம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா வெளிப்படுத்தல் முழுவதுமே நமக்கு தெரியும் இது அடையாள பாஷையில அங்க பேசப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, இங்க சாத்தான் லூசிபர் இருக்கிறாரு, ஆனா இன்னொரு நமக்கு தெரியும் அடையாளத்துல என்ன பண்ணப்பட்டிருக்குது, அந்த சாத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ரெண்டுமே ஒன்னா அப்படி சொன்னா ரெண்டும் ஒண்ணு கிடையாது. என்ன பிரதர் இப்படி பேசுறீங்க அப்படின்னு நீங்க நினைக்காது. ஏன்னா பாருங்க, அரசியல் அமைப்பு இருக்குது, சாத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதம். ஆனா இந்த அரசியல் அமைப்பும் லிட்ரலான சாத்தானும் ஒன்னான்னா ரெண்டும் ஒண்ணு இல்ல. ஆனா இந்த அரசியல் அமைப்புக்கு பின்னாடி யார் இருக்கா, சாத்தான் இருக்கா. அப்போ இது ரெண்டும் ஒண்ணு கிடையாது. ஆனா வெளிப்படுத்தல சொல்லக்கூடியது அடையாளத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்த என்ன பண்ணுது, அங்க காண்பிக்க கூடியதா அங்க இருக்குது. அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, ரெண்டும் ஒண்ணு இல்ல, ஆனா எல்லாத்துக்கும் பின்னாடி யார் இருக்கா, அந்த லிட்டரலான சாத்தான் அவர் அங்க இருக்கிறார். அப்போ சாத்தானுடைய அமைப்புகள் எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த லிட்டரல் சாத்தான் என்ன பண்றார், அங்க காணப்படுகிறவரா அங்க இருக்கிறார். ஏன்னா நீங்க ஒரு வசனம் வாசிங்க வெளிப்படுத்தல், பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம், இந்த சாத்தானை குறித்து ஒரு வரையறைய அந்த வசனத்துல நாம பாக்குறோம்.
உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள்.
அப்ப பாருங்க, இங்க வெளிப்படுத்தல் பனிரெண்டாம் அதிகாரத்துல அங்க எப்படியா அடையாளப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம். சோ இந்த வலு சர்ப்பம் கீழே என்ன பண்ணப்பட்டதுன்னு சொல்றாரு, தள்ளப்பட்டது. அப்ப நமக்கு நல்லா தெரியும் இந்த வெளிப்படுத்தல் பனிரெண்டாம் அதிகாரத்துல இங்க யார பத்தி பேசுது அந்த வலு சர்ப்பம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரோம் எம்பையர். அந்த டைம்ல இருந்த ரோம சாம்ராஜ்யத்தை பத்தி என்ன பண்ணது, அது வெளிப்படுத்தி காண்பிக்க கூடியதா இருக்கு. ஆனா நம்ம வசனத்துல பாக்குறோம் இந்த வல்லு சர்ப்பத்தை அடையாளப்படுத்துறதுக்கு மூன்று பெயர்கள் அவர் என்ன பண்றாரு, கூட சேர்த்து பயன்படுத்துறார். பிசாசு, சாத்தான், பாம்பு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணப்படுது, அந்த வார்த்தைகள் அங்க பயன்படுத்தப்படுகிறத நாம அங்க பாக்குறோம். சோ அப்போ இது எதை குறிக்குதுங்கிறத நாம என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, கண்டுபிடிச்சாதான் இந்த தௌசண்ட் இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த காவல்ல இருந்து விடுவிக்கப்படுகிற அந்த சாத்தான் கொஞ்ச காலத்துல என்ன செய்வாரு, என்ன செய்ய போறாரு அப்படிங்கறத நாம என்ன பண்ண முடியும், தெளிவா அங்க புரிஞ்சுக்க முடியும். அப்ப பாருங்க, இங்க நான்கு பெயர்கள்னால அவைகள் என்ன பண்ணப்பட்டிருக்குதுன்னா, சின்ன சின்ன தலைப்புகளை அவர் குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதை குறித்து நீங்க இன்னுமா கூட எங்க வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் இரண்டாவது வசனம்.
பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை ஆயிரம் வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த ஆயிரம் வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போகாதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான்.
அப்ப பாருங்க, வெளிப்படுத்தல் பனிரெண்டாம் அதிகாரத்துல பார்த்தோம் அதே வார்த்தைகள் பயன்படுத்தி இங்க தேவன் அங்க குறிப்பிடுறாரு இந்த ஒரு வலு சர்ப்பத்தை பத்தி, சாத்தான் பத்தி. அதை தௌசண்ட் இயர்ஸ்க்கு கர்த்தர் என்ன பண்ணாராம், கட்டி வச்சார். எதை கட்டி வச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா, பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு சொல்றாரு, தௌசண்ட் இயர்ஸ்க்கு கட்டி வச்ச சொல்றாரு. அப்ப அங்க பார்த்தோம் அந்த வலு சர்ப்பம் அது ரோம சாம்ராஜ்யத்தை ராஜ்யத்தை என்ன பண்ணுது, அது அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கு. ஏன்னா இந்த ஒரு வசனத்தினுடைய விளக்கங்கள் கூட சகோதரர் சொல்லும் போது பனிரெண்டாம் அதிகாரம் இருபதாம் அதிகாரம் இன்னும் பதினாறாம் அதிகாரத்துல இந்த வலு சர்ப்பத்தை பத்தி சொல்லும் போது சகோதரர் என்னதான் சொல்றாருனா, இது அரசியல் அதிகாரத்தை இது என்ன பண்ணுது, அடையாளப்படுத்தக்கூடியதா அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடறாரு. அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, இந்த பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் பழைய பாம்பாகிய இந்த வலு சர்ப்பத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, தௌசண்ட் இயர்ஸ்க்கு அங்க கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கட்டி வைக்கப்பட்ட இந்த சாத்தான் தௌசண்ட் இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கொஞ்ச காலத்துக்கு என்ன பண்ணப்படுதுன்னா, விடுவிக்கப்படுகிறதா அங்க இருக்கு. அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த பெயர்களுடைய அர்த்தங்களை நாம புரிந்து கொள்றது ரொம்ப அவசியமா இருக்கு. ஏன்னா சகோதரர் கூட ஹார்வெஸ்ட் கிளீனிங்ஸ்ல 76வது பக்கத்துல சொல்லும் போது என்ன சொல்லுவாருன்னா, த டிராகன் ஆஃப் ரெவலேஷன் 12 அப்புறம் அந்த வலு சர்ப்பம் 20ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டுமே என்னதான், ஒண்ணுதான். சோ கிளியர்லி ஒன் அண்ட் த சேம், ரெண்டுமே ஒன்னு பத்தி தான் என்ன பண்ணப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது அப்படி சொல்வாரு. இன்னும் நீங்க அந்த க்வெஸ்சன் புக்ல கூட சொல்லும்போது என்ன சொல்லுவாருன்னா, இது சாத்தான் மட்டும் இல்ல அவருடைய அந்த அமைப்புகளை பத்தி இது என்ன பண்ணுது, அடையாள படுத்தக்கூடியதா அங்க இருக்குது அப்படின்ற விஷயத்த என்ன பண்றாருன்னா அங்க குறிப்பிடாரு. அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, ஆயிரம் வருஷம் வரைக்கும் இந்த சாத்தான் கட்டி வைக்கப்பட்டிருக்கு, அரசியல் அதிகாரம் அங்க கட்டப்பட்ட நிலையில அங்க இருக்குது. அந்த கொஞ்ச காலம் பகுதியில அது என்ன பண்ணப்படுதுன்னா, மீண்டுமாக அங்க விடுவிக்கப்படுகிற அந்த ஒரு சூழல் அங்க காணப்படுது. அப்போ நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா, இங்க எங்கேயுமே லிட்டரலான சாத்தான் இல்லையா அப்படின்னு நீங்க வந்து புரிஞ்சுக்க கூடாது. எல்லா சீனுக்கும் பின்னாடி யார் இருக்கா, லிட்டரலான சாத்தான் இருக்கிறார். ஆனா ரெண்டும் ஒண்ணு கிடையாது. ஆனா இந்த எல்லா சம்பவங்களுக்கும் பின்னாடி யார் இருக்கா, லிட்டரலான அந்த சாத்தான் இருக்கிறாரு. ஏன்னா இவைகள் எல்லாம் சாத்தானுடைய ஆயுதங்களா என்ன பண்ணுது, இந்த அரசியல் அமைப்பு என்ன இருக்குதுன்னா சாத்தானுடைய மிகப்பெரிய அங்க ஆயுதங்களா அங்க காணப்படுது. இப்ப நாம என்ன செய்யலாம்னா, இந்த பெயர்கள் கொடுக்கப்பட்ட அந்த பெயர்களுடைய அர்த்தங்களை நாம புரிந்து கொள்றதுக்கு என்ன பண்ணலாம், முயற்சி செய்யலாம். அப்ப பாருங்க, வள்ளி சர்ப்பம் நாம ஏற்கனவே சொன்னபடி அது குறிக்குது, இது அரசியல் அதிகாரத்தை இது என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்தக்கூடியதா அங்க இருக்குது. அப்ப வலு சர்ப்பம் சொல்லுது அரசியல் அதிகாரம் அப்படின்னு சொல்லும் போது, இந்த வலு சர்ப்பத்தை வேறு சில பெயர்கள்ல தேவன் வந்து அங்க என்ன பண்றாருன்னா அடையாளப்படுத்துறாரு. முதல்ல சர்பன் பத்தி என்ன பண்றாரு பேசுறாரு, பாம்பு பத்தி என்ன பண்றாரு பேசுறாரு. அடுத்து அப்ப இந்த பாம்பு அப்படின்னு சொல்லும் போது இது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசீவர், வஞ்சிக்கிறவர். ஏன்னா நேற்று கூட நாம பாடங்கள் பார்த்தோம். அப்ப இந்த பாம்பு அப்படின்னு சொல்லும் போது அது யாரா இருக்குது? ஏன்னா ஏதேன் தோட்டத்தை நீங்க நினைவுக்கு கொண்டு வாங்க, அங்க ஏவால என்ன பண்ணுச்சு அந்த பாம்பு வஞ்சிக்கிறதா இருந்துச்சு. அப்போ இந்த பாம்பு அப்படின்னு சொல்லும் போது, பழைய பாம்பு அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு வஞ்சிக்கிறவர், டிசீவரா அங்க என்ன பண்ணதுன்னா இருக்கு. அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, அரசியல் அதிகாரம் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா ஒரு வஞ்சனையை என்ன பண்ண போகுது, கொண்டு வரப்போகுது. அதுதான் அடையாளப்படுத்துது இந்த பாம்பு. அடுத்து சொல்றாரு, சொல்லும் போது டெவில் பிசாசு. இந்த பிசாசு அப்படின்னு சொன்னா அது சொல்லும் போது அட்வைசர், எதிராளி. சோ பிசாசுனா எதிராளி. இப்ப இந்த எதிராளி என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், எப்பவுமே தேவனுக்கு சேலஞ்ச் பண்ணக்கூடியவராகவே இவர் என்ன பண்றாரு இருக்கிறார், சேலஞ்சர். என்ன பாருங்க, நீங்க மத்தேயு 4 அதிகாரத்துல கர்த்தருக்கு கொண்டு வந்த சோதனைகளா இருக்கட்டும், இன்னும் அவரு அநேக இடங்கள்ல தேவனுடைய விஷயங்கள்ல எப்படிதான் இருக்கிறாருன்னா, நான் தேவனுக்கு மேல என்ன பண்ண போறேன் செய்ய போறேன், தேவனுடைய ஜனங்களை எப்பவும் எதிர்க்கிறவரா என்ன பண்றாரு இருக்கிறார். அப்போ இந்த டெவில் பிசாசு இங்க நாம பாக்குறோம் சேலஞ்சர், தேவனுக்கு எப்பவும் சேலஞ்ச் பண்ணக்கூடியவரா, அங்க எதிர்க்கிறவரா அவர் அங்க என்ன பண்றாருன்னா இருக்கிறார். அடுத்து நாம பாக்குறோம் சாத்தான். அப்ப இந்த சாத்தான் சொல்லும் போது அக்யூசர், அக்யூசர் குற்றம் சாட்டுறது, தேவனை பத்தி என்ன பண்றது குற்றம் சாட்டுறது. ஏன்னா பாருங்க இவரு, நீங்க வெளிப்படுத்தல் 20:2 கர்த்தராகி இயேசு கிறிஸ்து கட்டுறது யார சொல்லுவார்னா, இந்த பிசாசு சாத்தான் பழைய பாம்பு என்று சொல்லப்பட்ட வலு சர்பம். ஆனா விடுவிக்கப்படும் போது 7 சொல்லுவாரு சாத்தான் தன் காவலில் இருந்து விடுவிக்கப்படுகிறான். அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, இந்த சாத்தான் அக்யூசர், குற்ற பழி சொல்றவர், இவர் என்ன ஆகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விடுவிக்கப்படுறார். எதுக்காக அப்படி சொன்னா வஞ்சிக்கிறதுக்காக. நோக்கம் என்ன? ஜனங்களை மோசம் போக்கணும், வஞ்சிக்கணும். இந்த நோக்கத்துக்காக இந்த சாத்தான் என்ன பண்ணப்படுறாருன்னா விடுவிக்கப்படுகிறவரா இருக்கிறார். அப்போ என்ன மாதிரி அந்த வஞ்சனையா அவரு செய்வாரு அப்படி சொல்லும் போது, அக்யூஸ்ங்கிற அந்த தந்திரத்தை அவர் என்ன பண்ணுவாரு பயன்படுத்துவார். ஏன்னா பாருங்க அவரு ஏதேன் தோட்டத்துல இதே விதமா அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா காரியத்தை அங்க செய்திருக்கிறார். ஏன்னா நீங்க வசனம் மட்டும் வாசிங்க, ஆதியாகமம் 3:1.
தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது.
பாருங்க சகோதர சகோதரி, இந்த சர்ப்பமானது எப்படி இருந்துச்சு? தந்திரம் உள்ளதா இருந்துச்சு. அவர் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இது காரியங்களை பேசிட்டு வந்துட்டு அவர் சொல்றது தேவன் சொன்னது உண்டோ. அப்போ as God said, தேவன் உங்ககிட்ட சொன்னாரா? ஒரு டாக்டிக்ஸ் அவர் என்ன பண்றாரு, ஒரு தந்திரத்தை என்ன பண்றாரு யூஸ் பண்றாரு. அப்ப தேவன் மேல பழிய என்ன பண்றாரு அவரு கொண்டு வர்றார். அப்ப பாருங்க இந்த ஒரு காரியத்தை நாம புரிந்து கொள்ளும் போது நாம புரிஞ்சுக்கலாம், வரக்கூடிய அந்த கொஞ்ச காலமானது திரும்பவும் ஏதேனே ரீப்ளே பண்றது போல அது என்ன பண்ணும் இருக்கும். எப்படி ஏதேன்ல ஒரு வஞ்சனை என்ன பண்ணப்பட்டுச்சு கொண்டு வந்தார் சாத்தான், அதே போல மீண்டுமாக அந்த கொஞ்ச காலத்துல அந்த வஞ்சனை தந்திரமா அவர் என்ன பண்ண போறாரு கொண்டு வர போகிறவரா அங்க இருக்கிறார், தேவனுடைய அனுமதியின் பேர்ல. அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, நாம புரிஞ்சுக்கிறோம் இந்த சாத்தான் இப்ப அரசியல் அதிகாரம் எப்படியா அங்க செயல்பட போகுதுன்னா, இந்த ஒரு வஞ்சனைய தந்திரமா அங்க என்ன பண்ண போகுது அந்த கொஞ்ச காலத்துல கொண்டு வரக்கூடியதா அங்க இருக்குது. அப்போ இப்படியாக வந்துட்டு அவர் என்ன செய்யறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த தந்திரத்தை கொண்டு வரக்கூடியவரா இருக்கிறார். அப்ப நாம பார்த்துட்டோம், ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு சாத்தான் பத்தி. அப்போ டிராகன் நாம பார்க்கிறோம் சிவில் பவர், அரசியல் அதிகாரம். அப்போ பாம்பு அங்க அடையாளப்படுத்தது நம்ம பார்த்தோம், டிசீவர், அப்போ வஞ்சிக்கிறவர். அப்ப பிசாசு நாம பார்த்தோம், சேலஞ்சர், எதிராளி. அடுத்து சாத்தான், அக்யூசர், குற்றம், பழி அங்க சொல்றவர். அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, இப்படியாக அந்த ஒரு கொஞ்ச காலத்துல இந்த சம்பவங்கள் நடக்கிறதா. இப்ப இதுவரைக்கும் பார்த்ததை ஒரு கிளான்ஸ் நம்ம சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலன்னா, சாத்தான் காவலிலிருந்து விடுவிக்கப்பட போறார். எதுக்காக விடுவிக்கப்பட போறாரு? ஜனங்களை வஞ்சிக்கிறதுக்காக. அப்போ ஏன் இவர் விடுவிக்கப்படணும்? ஏன்னா 1000 வருஷம் இவர் கட்டப்பட்ட நிலையில இருக்கிறார். அதனால இவர் காவல்ல இருந்து என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? விடுவிக்கப்பட வேண்டியதா இருக்குது. யார விடுவிக்கப்பட போறாரு? பூமியின் 4 திசையிலும் இருக்கிற கோகையும் மாகோகையும் அவர் என்ன பண்ண போறாருன்னா அங்க வஞ்சிக்க போறார். வாசிக்கலாம் வசனம், வெளிப்படுத்தல் 20:8.
பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாய் இருக்கும்.
அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, இவர் விடுவிக்கப்படுறாரு எதுக்காகனா, கோகையும் மாகோகையும் மோசம் போக்குறதுக்காக. மோசம் போக்குறதுக்காக இவர் என்ன பண்ணப்படுறாருன்னா விடுவிக்கப்படுறார், வஞ்சிக்கிறதுக்காக விடுவிக்கப்படுறார். அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்ப 1000 வருஷத்துல அவர் ஜனங்களை வஞ்சிக்கலையா? ஏன்னா விடுவிக்கப்படுறதே எதுக்காக தான்? வஞ்சிக்கிறதுக்காக தான். அப்போ அங்க வஞ்சிக்கலையா அப்படி சொன்னா, நீங்க வெளிப்படுத்தல் 20:2-3 வாசிங்க.
பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும்.
அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, 1000 இயர்ஸ்ல அது ஜனங்களை வஞ்சிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அதை என்ன பண்றாரு? கர்த்தர் கட்டி வைக்கிறார். இப்ப வஞ்சிக்கிறதுக்காகவே எப்ப விடுவிக்கப்படுதுன்னா, கொஞ்ச காலத்துல விடுவிக்கப்படுது, ஜனங்களை மோசம் போக்குறதுக்காக, வஞ்சிக்கிறதுக்காக அங்க என்ன பண்ணப்படுதுன்னா விடுவிக்கப்படுகிறதா அங்க இருக்கு. அப்போ சாத்தான் தன் காவலிலிருந்து விடுவிக்கப்படுறாரு எதுக்காகனா, ஜனங்களை வஞ்சிக்கிறதுக்காக. ஜனங்களை அப்படி சொல்றதை விட வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி பூமியின் 4 திசையிலும் இருக்கிற கோகையும் மாகோகையும். அப்போ கோகையும் மாகோகையும் வஞ்சிக்கிறதுக்காக சாத்தான் விடுவிக்கப்படுறாருன்னா, இப்ப கோகு மாகோகு சாத்தான் இல்ல கரெக்டா? கோகையும் மாகோகையும் வஞ்சிக்கிறதுக்காக யார் விடுவிக்கப்படுறா? சாத்தான் விடுவிக்கப்படுறார். அப்போ சாத்தான் கோகு மாகோகு இல்ல, எல்லாரும் கரெக்ட் தானே? அந்த ஸ்லைடு போட்டுருங்க தர. அடுத்து அப்ப பாருங்க, கோகு மாகோகு சாத்தான் இல்ல. ஏன்னா சாத்தான் தான் என்ன பண்ண போறாரு? கோகையும் மாகோகையும் வஞ்சிக்க போறாருன்னும் போது அப்ப அது யார் இல்ல? சாத்தான் இல்ல. அப்ப கோகு மாகோகு யாரு? அப்ப வசனத்துல நம்ம பாக்குறோம், பூமியின் 4 திசையிலும் இருக்கிற அந்த ஜனங்கள் அவங்கதான் யாரு? கோகு மாகோகு அப்படின்ற விஷயத்த நாம என்ன பண்றோம்னா அங்க புரிந்து கொள்றோம். அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, சாத்தான் விடுவிக்கப்படுறாரு கோகையும் மாகோகையும் வஞ்சிப்பதற்காக. அப்ப நாம கண்டுபிடிக்கிறோம் இந்த கோகு மாகோகு யார் இல்ல அப்படின்னு சொன்னா சாத்தான் இல்ல, சாத்தான் இல்ல. அப்போ நமக்கு உடனடியா ஒரு மனதுக்குள்ள, எல்லாருடைய மனதுக்குள்ள ஒரு காரியம் வந்திருக்கு. ஏன்னா இந்த சுவிசேஷ யுக அறுவடையில ஒரு காரியமானது அங்க சம்பவிக்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா கோகு மாகோகு கூட்டத்தார் யாருக்கு விரோதமா போறாங்க? இஸ்ரேலுக்கு விரோதமாக அங்க கடந்து போக போறாங்க. அப்போ இஸ்ரேலுக்கு விரோதமா போகக்கூடிய இந்த கோகு மாகோகு யார்? ஏன்னா இஸ்ரேலுக்கு விரோதமா இவங்க என்ன பண்ண போறாங்க? கடந்து போக போறாங்க. அப்போ இவங்க வந்து யாருன்னா இந்த கோகு மாகோகு கூட்டத்தார் என்ன பண்ண போறாங்கன்னா இஸ்ரேலுக்கு விரோதமா அங்க கூடி வர போறாங்க. ஏன்னா வசனத்துல நீங்க வாசிக்கலாம் சகரியா 14:2
எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன், நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை.
அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, இங்க சொல்றாரு யார கூப்பிட்டுவேன் எருசலேமுக்கு விரோதமான தேவன் சொல்றாருன்னா சகல ஜாதிகளையும். இதுக்கு நீங்க பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ் போய் பாத்தீங்கன்னா இந்த சகல ஜாதிகளையும் அப்படின்றதுக்கு சகோதரர் சொல்றாரு கோகு மற்றும் மாகோக், ஆல் நேஷன்ஸ் அது சொல்றாரு கோகு மற்றும் மாகோகு அப்படி சொல்றாரு. அப்போ என்ன நாம புரிஞ்சுக்கிறோம்னா இந்த கோகு மாகோகு அப்படி சொல்றது சகல ஜனங்களையும் சகல தேசத்தையும் அது என்ன பண்ணுது அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கு. அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, இப்படியாக இந்த கோகு மாகோகு யாருக்கு விரோதமா கூடி வருவாங்க இந்த சுவிசேஷ யுகத்தை அறுவடை இறுதியில பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு விரோதமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூடி வரக்கூடியவங்களா இருப்பாங்க. இன்னும் நீங்க எசேக்கியேல் 38 நமக்கு தெரியும் இந்த கோகு மாகோகுக்கு விரோதமான அந்த தீர்க்க தரிசனத்தை குறிச்சு. சோ அப்ப அங்க கூட சொல்றாரு இந்த கோகு மாகோகு யார் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சகல ஜாதிகளை தான் என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்தக்கூடியதா அங்க இருக்குது. அப்ப பாருங்க இந்த கோகு மாகோகு அப்படின்னு சொல்லக்கூடியது சாத்தான் இல்ல, அது சகல தேசத்தையும் சகல ஜனங்களையும் அது அடையாளப்படுத்தக்கூடியதா அங்க இருக்கு. அப்ப சுவிசேஷ யுக அறுவடையில சகல ஜாதிகளும் ஜனங்களும் தற்கால அரசியல் அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறாங்க இல்லையா, இதுக்கு பேர் தான் கோகு மாகோகு. அந்த அரசியல் அதிகாரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஜனங்களை இதை அடையாளப்படுத்துது கோகு மாகோகு சகல ஜாதிகள் அப்படின்ற விஷயம் என்ன பண்ணுதுன்னா அங்க அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த காலத்துல இருக்கக்கூடிய கோகு மாகோகு சகல ஜனங்களையும் ஜாதிகளையும் வஞ்சிப்பதற்கு அவசியம் இருக்குதா அப்படி சொன்ன அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு உலகத்துல ஜனங்கள் எல்லாரும் எப்படிதான் இருக்கிறாங்க, வஞ்சிக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறாங்க. நம்ம வசனம் 2 Corinthians 4:4 கூட நம்ம பார்க்கோம். அப்ப பாருங்க இந்த மகிமையான ஒளி அவங்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறார், என்ன பண்ணி வச்சிருக்கிறாருன்னா மனசை குருடாக்கி வச்சிருக்கிறார். அப்போ இன்னைக்கு தற்காலத்துல ஜனங்களை வஞ்சிக்க வேண்டியதற்கான அவசியம் அங்க இல்ல. ஏன்னா எல்லாருமே எப்படிதான் இருக்கிறாங்க, வஞ்சிக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த கொஞ்ச காலத்துல விசேஷமா விடுவிக்கப்படுறாரு எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தனா ஜனங்களை வஞ்சிப்பதற்காக. இப்ப ஏன்னா அந்த ஜனங்களை விசேஷமா வஞ்சிக்க வேண்டியதா இருக்குதுன்னா நம்ம பார்க்கலாம் ஏன் அவங்கள வஞ்சிக்க வேண்டியதா இருக்கு. அப்ப இப்போ தற்கால சூழல்ல ஜனங்களுடைய நிலை எப்படியா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க வஞ்சிக்கப்பட்ட நிலைமையில தான் அங்க என்ன பண்றாங்கன்னா இருக்கிறாங்க. அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, இந்த கோகு மாகோகு தீர்க்க தரிசனத்துல நாம பார்க்கும்போது அரசியல் அதிகாரத்தை இது என்ன பண்ணுது அடையாளப்படுத்தக்கூடியதா அங்க இருக்கு. அப்ப கோகு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது கண்ணுக்கு தெரியற இந்த ராஜ்யங்களை இது என்ன பண்ணுது அடையாளப்படுத்துது. சோ அப்போ விசிபிள் அந்த பவரை வந்து இது என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்துது. இந்த மாகோகு அது எது அடையாளப்படுத்துதுன்னா இதுக்கு கண்ணுக்கு புலப்படாத அந்த வல்லமை இது என்ன பண்ணுது அடையாளப்படுத்து. இன்னைக்கு உலகத்துல இந்த அரசியல் அதிகாரத்துக்கு பின்னாடி யார் இருக்கிறான்னா சாத்தானுடைய இந்த வல்லமை என்ன பண்ணிட்டு இருக்குது செயல்பட்டு கொண்டு இருக்குது. இப்பிரபஞ்சத்தின் தேவனுடைய அந்த வல்லமை என்ன ஆயிட்டு இருக்குது செயல்பட்டு இருக்குது. அதைத்தான் என்ன பண்றோம்னா நாம இங்க புரிஞ்சுக்கிறோம் கோகு மாகோகு. அப்போ இந்த கண்ணுக்கு தெரிந்திருக்கிற இந்த அரசியல் அதிகாரங்களுக்கு பின்னாடி கண்ணுக்கு தெரியாத இந்த ஆவிக்குரிய இந்த பிசாசுடைய வல்லமை அங்க என்ன ஆயிட்டு இருக்குதுன்னா செயல்பட்டு கொண்டு இருக்கு. இது எப்படி நாம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா தானியேல் 10 நீங்க 13-20 இந்த வசனங்கள்ல பார்க்கலாம். நம்ம ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம் தானியேல் 10:13.
பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான், ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான், ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன்.
அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, இங்க சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். கேப்ரியல் தூதன் வரும்போது பெர்சியா ராஜ்யத்தினுடைய அதிபதி அவரை என்ன பண்ணிட்டாராம், தடுத்து நிறுத்திட்டார். சோ 21 நாள் நாம என்ன பண்ணிட்டோம், அங்கேயே இருந்துட்டோம். அப்புறம் யார் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணா, மிகாயில் தூதன் வந்து என்ன பண்ணிருக்கிறார், எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கிறார். அப்ப பாருங்க, கேப்ரியல் ஒரு தூதன், அவரை பெர்சியா ராஜ்யத்தினுடைய அதிபதி தடுத்து நிறுத்த முடியுமா? ஒரு ஹியூமன் ஸ்பிரிட் நேச்சரை என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. அப்ப நாம புரிஞ்சுக்கிறோம், இங்க இந்த ஒரு காரியம் அடையாளப்படுத்துது, இந்த பூமிக்குரிய கண்ணுக்கு தெரியக்கூடிய ராஜ்யத்துக்கு பின்னாடி யார் இருந்து செயல்படுறான்னா, கண்ணுக்கு புலப்படாத வல்லமை அங்க என்ன ஆகுதுன்னா செயல்படக்கூடியதா அங்க இருக்குது. அப்போ இப்படியாக நாம புரிஞ்சுக்கிறோம், இந்த ஒரு கோகு மாகோகு அரசியல் அதிகாரத்தை என்ன பண்ணுது, அடையாளப்படுத்தக்கூடியதா அங்க இருக்குது. இப்ப நாம ஒரு சின்ன கம்பாரிசன் பார்த்தோம்னா இதை நீங்க என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்க முடியும். பாருங்க, சுவிசேஷ யுக அறுவடையும் இந்த கொஞ்ச காலத்தையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா உங்களால என்ன பண்ண முடியும், எளிதா புரிஞ்சுக்க முடியும். அப்ப பாருங்க, இந்த ஒரு கம்பாரிசன்ல சுவிசேஷ யுக அறுவடையில த அட்டாக்கர்ஸ் ஆர் த பீப்புள், ஜனங்கள் தான், தேசங்கள் தான் என்ன பண்ண போறாங்கன்னா இஸ்ரேலை அட்டாக் பண்ண போறாங்க, இஸ்ரேலுக்கு விரோதமா என்ன பண்ண போறாங்க, போக போறாங்க. அவங்களுக்கு பேர் வேதம் சொல்லுது, கோகு மாகோகு. இவங்க தான் இஸ்ரேலுக்கு விரோதமா என்ன பண்ண போறாங்க, போக போறாங்க சகல ஜனங்கள். ஆனா கொஞ்ச காலத்தை பத்தி சொல்றாரு, த பீப்புள் ஆர் நாட் த அட்டாக்கர்ஸ், ஜனங்க பாதிக்கப்பட, ஜனங்க வந்து மத்தவங்களை என்ன பண்ண போறது இல்ல, அட்டாக் பண்ண போறது இல்ல, பூமியின் 4 திசைகளும் இல்ல ஜனங்கள் வந்து என்ன பண்ணப்பட போறது இல்ல, அட்டாக் பண்ண போறது இல்ல. அவங்கள யார் தான் அட்டாக் பண்ண போறா, யார் தான் அவங்கள வஞ்சிக்க போறான்னா, சாத்தான் தான் என்ன பண்ண போறாரு, வஞ்சிக்க போறாரு. அந்த கொஞ்ச காலத்துல சுவிசேஷ யுகத்துல பாக்குறோம், ஜனங்கள் இஸ்ரேலுக்கு விரோதமா என்ன பண்ணுவாங்க, போவாங்க. ஆனா இங்க பாக்குறோம், ஜனங்களுக்கு விரோதமா அல்லது ஜனங்களை வஞ்சிப்பதற்காக யார் வரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சாத்தான் வரக்கூடியவரா இருக்கிறார். ஆனா இந்த சுவிசேஷ யுக அறுவடையும் இந்த ஜனங்களுக்கு பின்னாடி அரசியல் அதிகாரத்துக்கு பின்னாடி யார் இருக்கா, லிட்டரல் சாத்தான் என்ன பண்றாரு, இருக்கிறார். இப்ப எல்லா இடத்துலயும் யார் இருக்கா, சாத்தான் அங்க இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த நாம என்ன பண்ண வேண்டியதா இருக்குதானே, புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, இப்படியாக அந்த ஜகரியால சொல்லப்பட்டு இருக்கிற அந்த தீர்க்க தரிசனம் இங்க பார்க்கும்போது அது சுவிசேஷ யுகத்துல நடக்கக்கூடிய காரியத்தை அது என்ன பண்ணுது, அடையாளப்படுத்தி அங்க காண்பிக்கக்கூடியதா அங்க இருக்கு. அப்ப இங்க அட்டாக் ஆகக்கூடிய விஷயம் வந்து பார்க்கும்போது இதுக்கும் இதுக்கும் என்ன இருக்குதுன்னா வித்தியாசம் இருக்கு. இங்க ஜனங்க தான் போய் ஒருத்தரை டார்கெட் பண்றாங்க, எருசலேம், இஸ்ரேல என்ன பண்ண போறாங்க, எல்லா தேசமும் டார்கெட் பண்றாங்க. ஆனா இங்க எல்லா ஜனங்களையும் ஒருத்தர் வந்து என்ன பண்ண போறாரு, டார்கெட் அங்க பண்ண போறாரு அப்படின்ற விஷயத்த தான் என்ன பண்றோம்னா பார்க்கிறோம். ஏன் அப்படி விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டா, இந்த கொஞ்ச காலத்துக்குள்ள வரக்கூடிய ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னா, நீங்க வசனம் வாசிங்க, எரேமியா 31:34
இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை, அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன்.
அப்ப பாருங்க, கொஞ்ச காலத்துக்குள்ள கடந்து வரக்கூடிய ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, கர்த்தரை அறிந்து கொள்ளும் ஒருத்தர் அவருக்கு என்ன பண்ண வேண்டியது இல்ல, போதிக்க வேண்டியது இல்ல. அப்ப வரக்கூடிய ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னா, முழுவதும் கர்த்தரை பத்தின ஒரு அறிவுக்குள்ள வந்த ஜனங்களா தான் இருப்பாங்க. அப்ப அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் ஏற்கனவே கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, மன்னிச்சிருக்கிறார். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஜனங்களா தான் இந்த கொஞ்ச காலத்துக்குள்ள அவங்க என்ன பண்றாங்கன்னா கடந்து வராங்க. அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, இப்படியாக கடந்து வரக்கூடிய ஜனங்கள் மேலத்தான் என்ன அனுமதிக்கப்படுதுன்னா, ஒரு வஞ்சனை அங்க அனுமதிக்கப்படுது. அவர்களை மோசம் போக்கக்கூடிய ஒரு சோதனை அவங்க மேல என்ன ஆகுதுன்னா கடந்து போகுது. அப்போ கோகு மாகோகு நாம பாக்கிற சகல ஜனங்களை அதை அடையாளப்படுத்துதுன்னு போது அவங்க மேல ஒரு வஞ்சனை வருது அப்படின்னு சொல்லும் போது, அந்த வஞ்சனை எந்த ரீதியில எதை அடிப்படையா வச்சு அந்த வஞ்சனை அங்க காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு சந்தேகத்துக்கு இடமின்றி அது நம்ம உறுதியா சொல்லலாம், அந்த வஞ்சனை எதுதான் அப்படின்னு சொல்லி பார்த்தனா அரசியல் ரீதியான ஒரு சோதனை. ஏன்னா விடுவிக்கப்படுறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தனா கட்டி வைக்கப்படுகிற வலு சர்ப்பம் மீண்டுமாக விடுவிக்கப்படுது. இப்ப வலு சர்ப்பம் குறிக்குது அரசியல் அதிகாரத்தை. அப்ப விடுவிக்கப்படும் போது எந்த சோதனை தான் அவங்க மேல கடந்து வருதுன்னா சிவில் டெஸ்ட், அரசியல் ரீதியான ஒரு சோதனை அவர்கள் மேல கடந்து வரக்கூடியதா அங்க இருக்குது. சகோதர சகோதரிகளே, எப்படி நாம உறுதியா சொல்ல முடியும் இது அரசியல் ரீதியான சோதனை தான், ஏன் மத ரீதியான சோதனையா இருக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம கேட்டுட்டா வாசிங்க, நமக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. வெளிப்படுத்தல் 20:10
மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள்.
அப்ப பாருங்க, இங்க சொல்றாரு ஜனங்களை மோசம் போக்கின பிசாசானவன். இந்த பிசாசானவன் எதுக்காக விடுவிக்கப்படுறாருன்னா ஜனங்களை மோசம் போக்குறதுக்காக. அந்த பிசாசானவன் என்ன ஆகிறாரு சொல்றாருன்னா மிருகமும் கள்ள தீர்க்க தரிசியும் இருக்கிற இடமாகிய அந்த அக்னியும் கந்தமும் எரி கடல என்ன பண்ணப்படுவாரு தள்ளப்படுவார்னா, அப்ப ஏற்கனவே யார் இருக்கிறா அந்த இடத்துல என்ன மிருகமும் கள்ள தீர்க்க தரிசி. அப்போ மத அமைப்பு ஏற்கனவே என்ன ஆயிருக்குது முடிவுக்கு வந்திருக்கு. அப்ப சுவிசேஷ யுக முடிவுல இந்த மத அமைப்புக்கான நிறைவு என்ன ஆகுது அங்க வருது. அப்ப பாருங்க இந்த கொஞ்ச காலத்துல என்ன விதமான சோதனை ஜனங்கள் மேல அங்க கடந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா அரசியல் ரீதியான அந்த சோதனை அவங்க மேல என்ன ஆகுதுன்னா கடந்து வருது. ஒருவேளை நாம கேட்கலாம் பிரதர் இது ஏன் வந்து கீழ்ப்படிதலுக்கான சோதனையா இருக்கக்கூடாது, அந்த கொஞ்ச காலத்துல கீழ்ப்படிதலுக்கான சோதனை இருக்கலாம் இல்லையா ஜனங்கள் மேல, இது ஏன் அரசியல் ரீதியான சோதனையா இருக்கணும் அப்படின்னா நாம பார்க்கணும் சகோதர சகோதரிகளே, இந்த 1000 வருஷம் முழுசோ, ஏன்னா இந்த ஜனங்கள் கொஞ்ச காலத்துக்குள்ள போற ஜனங்கள் யாருன்னா இந்த 1000 வருஷத்தை கடந்து வந்த ஜனங்கள் தான் எங்க போறாங்க கொஞ்ச காலத்துக்குள்ள. அப்ப இந்த 1000 வருஷம் முழுசும் ஜனங்கள் என்ன காண்பிக்க வேண்டியதா இருக்குதுன்னா தங்களுடைய கீழ்ப்படிதல அந்த விசுவாசத்தினுடைய கிரியைய அங்க கர்த்தருக்கு என்ன பண்ண வேண்டியதா இருக்குது காண்பிக்க வேண்டியதா இருக்கு. முழுவதும் கீழ்ப்படிதலை காண்பிக்கப்பட்ட ஜனங்கள் தான் எங்க போறாங்க கொஞ்ச காலத்துக்குள்ள போறாங்க. அதனால அங்க என்ன இருக்கிறது இல்ல அவங்களுக்குன்னா கீழ்ப்படிதலுக்கான சோதனை அங்க இல்ல. கீழ்ப்படிதலுக்கான சோதனை அவங்களுக்கு எங்கேயே கிடைக்குது ராஜ்யத்துக்குள்ளவே அது கடந்து வரக்கூடியதா அங்க இருக்குது. அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு சோதனையானது ஜனங்கள் மேல அனுமதிக்கப்படுகிற அந்த சோதனையானது கொஞ்ச காலத்துல இது அரசியல் ரீதியான ஒரு சோதனையாக அவங்க மேல அது வஞ்சனையாக அங்க என்ன பண்ணுதுன்னா காணப்படக்கூடியதா அங்க இருக்குது. அப்ப நம்ம பார்த்துட்டோம் சாத்தான் அவருடைய இயல்பு, அவரு 1000 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணப்படுறாரு விடுவிக்கப்படுறாரு. யார் மேல வஞ்சனை வருதுன்னா பூமியின் 4 திசையிலும் இருக்கிற ஜனங்கள் மேல. அப்படின்னா என்னன்னா விடுவிக்கப்பட்ட அதாவது ரட்சிக்கப்பட்ட கர்த்தரால பரிபூர்ணப்படுத்தப்பட்ட ஒவ்வொருத்தர் மேலையும் இந்த ஒரு கொஞ்ச காலம் என்ன ஆகும் கடந்து போகும், இந்த சோதனை என்ன ஆகும் கடந்து போகும். அப்ப இப்படியாக அந்த சோதனை கடந்து போகுது அப்படின்னு சொல்லும் போது அடுத்து அந்த 8வது வசனத்துல கடைசி பகுதி அவர் அங்க சொல்றாரு. அந்த 8வது வசனத்துல சொல்லும் போது கடற்கரை மணலத்தனையா இருக்கிற ஜனங்களை என்ன பண்ணுவாராம் அவரு யுத்தத்துக்கு கூட்டி கொள்வார். அப்ப பாருங்க கடற்கரை மணலத்தனை அப்படின்னு சொல்லும் போது நமக்கு உடனே நினைவுக்கு வரும் தேவன் கொடுத்துட்ட அந்த ஒரு 2 மேலான ஆசீர்வாதங்கள் நமக்கு என்ன ஆகுது ஒன்னு வானத்துக்குரிய ஆசீர்வாதம் இன்னொன்னு பூமிக்குரிய அங்க ஆசீர்வாதம். ஏன்னா இந்த கடற்கரை மணலத்தனை அப்படின்னு சொல்லும் போது இது சகல ஜனங்களையும் என்ன பண்ணுது பூரணப்படுத்தப்பட்ட ஜனங்களை இது அடையாளப்படுத்தக்கூடியதா அங்க இருக்குது. அதை நீங்க வெளிப்படுத்தல் 28 ஆர்சியில வாசிங்க சார், ஆர்சி பைபிள்ல.
மண்ணகத்தின் 4 திக்குகளிலும் உள்ள நாடுகளை அதாவது கோகு மா கோகு என்பவற்றை ஏமாற்றவும் அங்கிருந்து கடல் மணல் போன்ற பெரும் தொகையினரை போருக்கு ஒன்று திரட்டவும் அவன் புறப்பட்டு செல்வான்.
அப்ப பாருங்க பெரும் தொகையினரை என்னத்துக்கு கூட்டுறாருன்னா போருக்கு ஒன்று திரட்டுற. அப்போ பூரணப்படுத்தப்பட்ட அல்லது 1000 ஆண்டு ஆட்சியை கடந்து வந்த ஜனங்கள் அந்த சமயத்துல எப்படி இருப்பாங்க சொல்றாங்களா, போர் செய்யணும்ன்ற எண்ணம் இல்லாதவர்களா தான் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. ஏன்னா பரிபூர்ணப்படுத்தப்பட்ட ஜனங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய ஆளுகைக்கு கீழாக பரிபூர்ணமான கீழ்ப்படிதலை காண்பித்த ஜனங்கள் அவர்கள். அவர்கள் மீது இப்படியாக ஒரு சோதனை அனுமதிக்கப்படும் போது இப்போ அங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் என்ன செய்யறாருனா, போருக்கு அவங்களை என்ன பண்றாரு, ஒன்று திரட்டுறாரு. இந்த போர் செய்யணுங்கிறது யாருடைய ஐடியா அப்படின்னு சொன்னா, இது சாத்தானுடைய ஐடியா. ஆனா பர்மிஷன் யார் கொடுக்கிறார், தேவன் தான் என்ன பண்றாரு, அனுமதியை அங்க கொடுக்கிறார். ஆனா இந்த ஐடியா யாருது அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா, இது சாத்தானுடைய ஐடியாவா இருக்கு. ஏன்னா பாருங்க, நீங்க வெளிப்படுத்தல் 12:7 கூட என்ன ஆகுதுன்னா, அங்க ஒரு யுத்தம் அங்க உண்டாகுது. அப்ப இந்த ஒரு யுத்தம் யாருக்கு யாருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த போலியான மத அமைப்புக்கும் அங்க அரசியல் அதிகாரத்துக்கும் என்ன ஆகுது, அந்த ஒரு யுத்தம் நடக்கக்கூடியதா இருக்குது. அடுத்த ஸ்லைட் போடுங்க. அப்ப பாருங்க, இங்க கூட ஒரு மீகாயல் வருவாரு. இது அந்த பொய்யான அமைப்பை அடையாளப்படுத்தக்கூடிய மீகாயல். நீங்க தானியேல்ல சொல்லப்பட்ட மீகாயல் இல்ல. அப்ப அவர் சகோதரர் அங்க குறிப்பிடுவாரு, இது யாருக்கு யாருக்குமான யுத்தம்னா, அந்த போலியான மத அமைப்புக்கும் இந்த டிராகன் சிவில் பவர் அரசியல் அதிகாரத்துக்கும் இங்க நடந்துட்ட ஒரு யுத்தம். இதுவும் சாத்தானுடைய ஒரு ஐடியா சொல்றேன். ரெண்டாவது ஒரு யுத்தம் நம்ம பாக்குறோம், இஸ்ரேலுக்கும் அந்த வலு சர்ப்பத்துக்கும். அதான் இஸ்ரேல் முழுவதுமா இல்லாத பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் ஒரு திட்டம் போட்டு சகல ஜாதிகளையும் என்ன பண்றாரு, அங்க என்ன பண்றாரு, யுத்தத்துக்கு கூட்டுறாரு அப்படின்னு சொல்லி பாக்கு. அடுத்து மூன்றாவது, இப்ப நாம பாக்குற வெளிப்படுத்தல் 28 வலு சர்ப்பத்துக்கும் அந்த அரசியல் அதிகாரத்துக்கும் விடுவிக்கப்பட்ட முழு மனு குலத்திற்கும், மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட அல்லது உயிர் தேடல் பூரணமாய் பெற்றுக்கொண்ட ஜனங்களுக்கும் என்ன ஆகுதுன்னா, ஒரு யுத்தம் அங்க உண்டாகுது. ஏன்னா அந்த ஜனங்களை தன்னோடு சேர்த்து கொள்வதற்காக அவர் என்ன பண்றாருன்னா, அந்த முயற்சிகளை அவர் அங்க என்ன செய்யறாருன்னா எடுக்கிறார். அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, இப்படியாக சாத்தான் இந்த ஒரு வஞ்சனையை மீட்கப்பட்ட ஒவ்வொரு தனி மனுஷன் மேலையும் அவர் என்ன பண்றாரு, இந்த வஞ்சனையை அவர் அங்க கொண்டு போகிறார். இதை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, எப்படி ஏதேன்ல ஆதாம் பழசு இருந்த என்ன நிலைமையோ அதே நிலைமையில இப்ப ஜனங்கள் எல்லாரும் 1000 years முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஆதாம் போல இருப்பாங்க. இப்ப ஆதாம்க்கு ஒரு சோதனை அங்க கடந்து வந்துச்சு, அது போல ஏதேன் தோட்டல ஒரு சோதனை வந்தது போல இப்போ ஒட்டுமொத்த முழு மனு குலத்துக்கும் அங்க என்ன ஆகுதுன்னா, ஒரு சோதனை அங்க கடந்து வரக்கூடியதா அங்க இருக்கு. அப்படிப்பட்ட பூரணமாக்கப்பட்ட விடுவிக்கப்பட்ட அந்த ஜனங்களை தன்னோடு சேர்த்து கொள்வதற்காக யுத்தத்துக்கு இப்போ சாத்தான் அங்க என்ன பண்றாருன்னா கடந்து போறார். ஏன்னா சகோதரர் கூட ரீப்ரிண்ட் நம்பர் 4882 சொல்லும் போது, இந்த டெஸ்ட் வில் பி சிவியரா இருக்கும். இந்த டெஸ்டட் சிவியர்லி வில் பி டெஸ்டட் சிவியர்லி சொல்றாரு. ஆஸ் வாஸ் ஆதாம், ஆதாம் சோதிக்கப்பட்டது போல இவங்க என்ன பண்ணப்படுவாங்க, சோதிக்க படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பட் இண்டிவிஜுவலி தனிப்பட்ட வகையில ஒவ்வொருத்தர் மேலையும் இந்த சோதனையானது என்ன ஆகும், கடந்து போகும். எப்ப சொல்றாருன்னா, அந்த கொஞ்ச காலத்துல அப்படின்ற விஷயத்த என்ன பண்றாருன்னா அங்க குறிப்பிடாரு. அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, இப்படியாக அவர் வந்துட்டு அங்க ஜனங்களை வந்து யுத்தத்துக்கு கூட்டிக் கொள்வார் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம் நம்ம வெளிப்படுத்தல் 20:9.
அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது.
அப்ப பாருங்க அங்க சொல்றாரு என்ன விஷயங்கள்னா, அந்த எசேக்கியேல் 38 நடக்கிற அந்த யுத்தமானது ஒருத்தர் மேல பர்டிகுலரா என்ன ஆகுது, டார்கெட் வச்சு இங்க எல்லாரையும் என்ன பண்றாரு, கூட்டிட்டு போறாரு. ஆனா இங்க நடக்கக்கூடியது ஒவ்வொரு தனிப்பட்டவர் மேலும் இந்த வஞ்சனையானது அங்க என்ன ஆகும், கடந்து போகக்கூடியதா அங்க இருக்குது. அப்ப அடுத்து சொல்றாரு, இவர் என்ன சொல்வார்னா, பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையம் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அவர் வந்து சரவுண்ட் பண்றாரு சாத்தான், தன்னோடு வஞ்சிக்கப்பட்ட ஜனங்களோடு சேர்ந்து என்ன பண்றாரு சொல்றாருனா, எல்லாரையும் சரவுண்ட் பண்றாரு, சுற்றி வளைக்கிறாரு அப்படி சொல்றார். அப்போ யார் இந்த பரிசுத்தவான்களுடைய பாளையம், சகோதரருடைய எழுத்துக்கள்ல நீங்க பார்க்கும்போது அது முற்பிதாக்களை வந்து என்ன பண்றாரு அங்க குறிப்பிட்டு சொல்றார், அவர்களுடைய அவர்கள் பெற்றுக்கொள்ள போகிற நிலையை பத்தி என்ன பண்றார் சொல்றார். அப்ப நாம இங்க புரிஞ்சுக்கிறோம், நாம என்ன சஜஸ்ட் பண்றோம்னா, இந்த பரிசுத்தவான்களுடைய பாளையம் இந்த முழுவதுமாக விடுவிக்கப்பட்ட மனு குலத்தை என்ன பண்ணுது, அடையாளப்படுத்தக்கூடியதா அங்க இருக்கு. அப்ப இவர்களையும் அடுத்து சொல்றாரு, இந்த பிரியமான நகரம், பிலவுட் சிட்டி, அப்ப எருசலேம், இந்த மகிமை அடைந்த சபை, இவங்களை என்ன பண்றாராம் சாத்தான் வந்து சுற்றி வளைக்கிறாரு சொல்றாரு. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், பிரதர் மகிமை அடைஞ்ச சபையை இவர் எப்படி சுற்றி வளைக்க முடியும்? ஒருவேளை மாம்சத்தில் இருக்கிற ஜனங்களையாவது என்ன பண்ணலாம், இவர் வஞ்சிக்கிறாரு சுற்றி வளைக்கிறாரு சொல்லலாம். இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது, சகோதர சகோதரிகளே, இந்த கோகு மாகோகு சினாரியோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை நீங்க நினைவு கொண்டு வாங்க. அப்ப பாருங்க, கோகு கண்ணுக்கு தெரிகிற வல்லமை, மாகோகு நாம பார்த்தோம் அது கண்ணுக்கு புலப்படாத வல்லமை. எப்படி இதுக்கு அரசியல் அதிகாரத்துக்கு பின்புலத்துல இந்த சாத்தான் இருந்து செயல்பட்டாரோ, அதே போல இங்க கோகு மாகோகு சொல்லும் போது, இந்த பரிசுத்தவான்களுடைய பாளையம் பிரியமான நகரம் சொல்லும் போது, இது கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தை அந்த முற்பிதாக்கள் மூலமா பூமியில நடக்கும்போது, கண்ணுக்கு தெரியாத வல்லமை யாருன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சபை என்ன பண்றாங்க, ஆளுகை அங்க செய்யறாங்க. இந்த காரியத்தை எதிர்பார்ப்பதற்காக வஞ்சிப்பதற்காக இப்ப சாத்தான் என்ன பண்றாரு, ஒரு முயற்சியை மீண்டுமாக அங்க ஏறெடுக்கிறவராக இருக்கிறார். ஆனா இந்த முயற்சி நமக்கு தெரியும், ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு முயற்சி. ஏன்னா மகிமை அடைந்த சபையை இவரால் என்ன பண்ண முடியாது, வஞ்சிக்க முடியாது. ஆனா இவங்க மகிமை அடைதலுக்கு முன்பாக இருந்த காலத்துல அவர்களை வஞ்சிப்பதற்கான முயற்சிகளை இவர் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறார், ஏறெடுத்திருக்கிறார். அதை வைத்து இவர் மீண்டுமாக ஒரு முயற்சியை இப்ப இங்க என்ன பண்றாருன்னா, ஏறெடுக்கக்கூடியவரா அங்க இருக்கிறார். அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, இப்படியாக இந்த பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் இந்த பிரியமான நகரத்தையும் அவர் என்ன பண்றாருன்னா வளைந்து சொல்றார். அப்பதான் என்ன நடக்குதுன்னா, வானத்திலிருந்து அக்னி வந்து அவர்களை என்ன பண்ணுது, பட்சித்து போட்டது. அப்ப இந்த ஒரு காரியத்தை அங்க செய்யும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வானத்திலிருந்து அக்னியானது கடந்து வருது. ஏன்னா இந்த வலு சர்பத்தினுடைய அழிவு எப்பதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா இந்த சம்பவங்கள் நடக்கிறதா அங்க இருக்கு. நீங்க வேணா வசன வாசிங்க, வெளிப்படுத்தல் 16:3. இல்ல சரி, நான் சொல்லி வெளிப்படுத்தல் 16 கூட என்னதான் சொல்லுவார்னா, வலு சர்பத்தினுடைய வாயிலும் மிருகத்தினுடைய வாயிலும் கள்ள தீர்க்க தரிசியினுடைய வாயிலும் இருந்து மூன்று அசுத்த ஆவிகள் என்னாச்சு, புறப்பட்டு வர கண்டேன் அப்படின்ற விஷயத்த என்ன பண்ணுவார்னா அங்க குறிப்பிடுவார். இப்ப ஏன் இந்த விஷயங்கள் நம்ம சொல்றாருன்னா, சகோதரர் இந்த 16 சொல்லிட்ட இந்த வலு சர்பம், கள்ள தீர்க்க தரிசி, அப்புறம் மிருகம். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிற வலு சர்பமும் எதுதான் சொல்றாருன்னா அரசியல் அதிகாரம். அப்ப இந்த மிருகமும் கள்ள தீர்க்க தரிசின்னு சொல்லும் போது இது மத அமைப்பை பத்தி என்ன பண்ணுது, பேசக்கூடியதா இருக்குதுன்னு சொல்லிட்டு சகோதரர் தன்னுடைய எழுத்துக்கள்ல பதிவு செய்யறார். இன்னும் வெளிப்படுத்தல் 12 சொல்லப்பட்டிருக்கிறதும் அதுவும் சொல்லும் போது இந்த வலு சர்பம் அரசியல் அதிகாரம் அப்படின்னு சொல்லிதான் என்ன பண்றாருன்னா அங்க குறிப்பிடுறார். அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, இந்த வலு சர்பம் எப்பதான் அழிவுக்குள்ள வருதுன்னா, இந்த கொஞ்ச காலத்துல இந்த பரிசுத்தவான்களுடைய பாளையத்தும் அந்த புதிய அந்த எருசலேமையும் பிரியமான நகரத்தையும் அவங்க வளைந்து கொள்ளும் போது, தேவன் வானத்திலிருந்து என்ன பண்றார், அக்னியை அனுப்பி அந்த முடிவுக்குள்ள அதை என்ன பண்றாருன்னா கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறாரு. நீங்க வசன வாசிங்க, வெளிப்படுத்தல் 19:20.
அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது, மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ளத்தீர்க்க தரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள்.
அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, இவங்க ரெண்டு பேரும் பிடிக்கப்பட்டு அக்னியும் கந்தகம் எரியல கடல்ல என்ன பண்ணப்பட்டாங்க, தள்ளப்பட்டார்கள். அப்போ இந்த ஒரு காரியம் சுவிசேஷ முடிவுல இது என்ன ஆகுது, மத அமைப்பினுடைய நிறைவு அங்க வரக்கூடியதா இருக்கு. அப்போ இந்த வலு சர்பத்தினுடைய காரியங்கள் எப்பதான் முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டா, இந்த கொஞ்ச காலம் காரியம் அங்க நிறைவுக்கு வரும்போது இந்த வலு சர்பம் வந்து என்ன ஆகுதுன்னா நிறைவுக்குள்ள வருது அப்படின்ற விஷயத்த நாம புரிஞ்சுக்கிறோம். அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, இந்த பார்த்த 3 வசனங்கள்ல இருந்து நாம புரிஞ்சுக்கிறோம், இந்த கொஞ்ச காலம் எப்பதான் வருதுன்னா 1000 முடிஞ்ச அப்புறம். விடுவிக்கப்படுகிற சாத்தான் அவருடைய நோக்கம் ஜனங்களை என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, வஞ்சிக்க வேண்டியதா இருக்குது. அப்போ வஞ்சிக்கப்படுகிற ஜனங்கள் யாருன்னா, பூமியின் நான்கு திசையிலும் இருக்கிற கோகு மாகோகு. இவர்களை வஞ்சிப்பதற்காக யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கு அவர் என்ன பண்றாருன்னா, ரெண்டு பேரை சரௌண்டிங் பண்றார். அப்போ பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் அங்க என்ன பண்றாருன்னா, பிரியமான நகரத்தையும் அவர் சுற்றி வளைத்துக் கொள்றார். அப்ப என்ன நடக்குதுன்னா, தேவன் வானத்திலிருந்து அக்னியை இறக்கி என்ன பண்றாரு, அங்க அழிக்கிற காரியம் அங்க பார்க்கிறோம். இப்ப நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப இந்த கொஞ்ச காலத்துல இரண்டாம் மரணம் இருக்குதா இல்லையா? ஏன்னா பாருங்க, அங்க கூட ஜனங்க என்ன ஆயிடுறாங்க, அந்த வஞ்சனைக்குள்ள போயிடுறாங்க. அப்ப அவங்க கூட என்ன ஆக வேண்டியதா இருக்குதுன்னா, அழிவுக்குள்ள போறாங்க. ஏன்னா நீங்க டிவைன் பிளான் சார்ட்ல பாத்தீங்கன்னா, அது நம்ம போர்டில் நீங்க பாருங்க, டிவைன் பிளான் சார்ட்ல இந்த இரண்டாம் மரணம் நமக்கு எங்கெங்கெல்லாம் இருக்குது பாருங்க, டிவைன் பிளான் சார்ட்ல அந்த செகண்ட் டெத், மெசியா யுகம் அங்க முடிஞ்சு அந்த இடத்துல அங்க பிரதர் வந்து என்ன பண்ணிருப்பார்னா, மென்ஷன் பண்ணிருப்பார். அப்ப பாருங்க, இந்த இரண்டாம் மரணமானது இங்க சுவிசேஷ யுகத்திலயும் என்ன ஆகுது, காணப்படுது. கத்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய ஆளுகையிலயும் அந்த இரண்டாம் மரணம் இருக்குது. ஏன்னா வலப்பக்கம் இடப்பக்கம் ரெண்டு பேர் என்ன பண்றாரு, பிரிக்கிறார், அங்கேயே இருக்குது. அப்ப கொஞ்ச காலத்திலயும் கொஞ்ச பேர் என்ன ஆகுறாங்கன்னா, இரண்டாம் மரணத்துக்குள்ள போயிடுறாங்க. அப்ப இந்த ஒரு வஞ்சனை எல்லார் மேலையும் கடந்து போகுது. ஆனா எல்லாரும் என்ன ஆகுறது இல்ல, வஞ்சிக்கப்படுறது இல்ல. அப்போ கொஞ்ச பேர் என்ன ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த வஞ்சனைக்குள்ள என்ன ஆயிடுறாங்கன்னா, கடந்து போகக்கூடியவங்களா அங்க இருக்கிறாங்க. சகோதர சகோதரிகள், அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 1000 ஆண்டு அரசாட்சியில ஒரு அறுவடை பண்றாரு. அதுதான் எது அப்படி சொல்லி பார்க்கும்போது, வலப்பக்கமா இடப்பக்கமா என்ன பண்றாரு, ஜனங்களை பிரிக்கிறார். இப்போ வலப்பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்றாரு, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்லிட்டு. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் தான் யார்கிட்ட ஒப்பு கொடுக்கப்படுறாங்கன்னா, பிதா கிட்ட ஒப்பு கொடுக்கப்படுறாங்க. இப்ப இந்த ஜனங்கள் அவங்க என்ன ஆகுதுன்னா, இவங்க மேலதான் இந்த சோதனையானது கடந்து போகக்கூடியதா அங்க இருக்குது. சகோதர சகோதரிகள், நாம ஏற்கனவே சொன்னபடி இந்த கொஞ்ச காலம் மீண்டுமாக ஏதேனை திரும்ப ரீப்ளே பண்றது போல அங்க இருக்குது. அப்ப இந்த கொஞ்ச காலத்துக்குள்ள யார் யாரெல்லாம் போவாங்க, அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நாம நிறைவுக்குள்ள என்ன பண்ணலாம், கடந்து போகலாம். அப்ப பாருங்க, இந்த கொஞ்ச காலத்துக்குள்ள யார் யார் போவாங்க, அவங்களுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதா அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த கொஞ்ச காலத்துக்குள்ள போகக்கூடிய ஜனங்கள் பரிபூர்ண மாம்சத்திலையும் பரிபூர்ண சிந்தை உடையவர்களா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இருப்பாங்க. ஏன்னா கீழ்படியாத ஜனங்களை எங்கேயே வந்து அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, அங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து 1000 இயர்ஸ்லயே என்ன பண்ணிடுறாரு, அவங்களுடைய அழிவு அங்க முடிஞ்சது. அப்போ முழுவதுமா தங்களுடைய கீழ்ப்படிதலை காண்பித்த ஜனங்களை தான் கத்தராகி இயேசு கிறிஸ்து யாரிடத்துல ஒப்பு கொடுக்கிறார், பரிபூர்ணமாக்கப்பட்ட ஜனங்களை யாரிடத்துல ஒப்பு கொடுக்கிறாருன்னா, பிதாவாகிய தேவனிடத்துல கத்தர் இயேசு அங்க என்ன பண்றாரு, ஒப்பு கொடுக்கிறவரா அங்க இருக்கிறார். அப்ப பாருங்க, இப்படியா வந்து கீழ்ப்படிதல் இல்லாதவர்கள் அங்கேயே என்ன பண்ணிடுறாங்க, அழிக்கப்படுறாங்க. இப்ப கொஞ்ச காலத்திலேயே கீழ்ப்படிதல் காண்பிக்கப்படாத ஜனங்கள் அங்க கீழே சொல்றாரு, அவங்கள என்ன பண்ணிடுறாரு, தேவன் அந்த அக்னியில அந்த வலு சர்பத்தை அழிக்கக்கூடிய அதே அக்னியில என்ன பண்ணிடுறாருன்னா, அவங்களையும் அழிச்சிடுறாரு அப்படின்ற விஷயத்த என்ன பண்றாருன்னா அங்க குறிப்பிடாரு. அப்ப சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு கொஞ்ச காலத்துக்குள்ள போகக்கூடிய ஜனங்கள் பரிபூர்ண மாம்சத்திலையும் பரிபூர்ண சிந்தை உடையவர்களா அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது, நம்முடைய புரிதல் எப்படியா இருக்குது அப்படின்னு சொன்னா, சோ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நாம எல்லாம் எப்படிதான் புரிஞ்சுக்கிறோம்னா, 1000 இயர்ஸ் முடிஞ்சு ஜனங்கள் போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் அவங்க மனசுல என்ன பண்ணிப்பாங்க, சில தவறான எண்ணங்களை உள்ள வச்சுட்டே என்ன ஆயிடுவாங்க, கடந்து போயிடுவாங்க. அப்ப அங்க போயிட்டு ஒரு சோதனை வரும்போது அந்த மாதிரி ஜனங்கள் இருதயத்துல தவறான எண்ணம் உடையவர்கள் என்ன ஆயிடுவாங்க, கெட்டு போயிடுவாங்க அப்படி நாம என்ன பண்ணுவோம், நினைப்போம். ஆனா அப்படி இல்ல சகோதர சகோதரிகளே. ஏன் அப்படி இல்ல அப்படி சொன்னா, இந்த 1000 வருஷம் ஜனங்களை நியாயம் தீர்க்கிறவர் யாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே பேரான குமாரன். இந்த முழு ஜனங்களையும் அவர் 1000 இயர்ஸ்ல என்ன பண்றாருன்னா, நியாய தீர்ப்பு செய்யறார். அந்த நியாய தீர்ப்பு எப்படி இருக்குதுன்னா, நீங்க வாசிங்க வசனத்துல ஏசாயா 11:3
கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும், அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும்.
அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு அந்த நியாய தீர்ப்பு எப்படி இருக்குதுன்னா, கண் கண்டபடி என்ன பண்றதில்ல, நியாய தீர்ப்பு செய்யறதில்ல, காது கேட்டபடி நியாய தீர்ப்பு அவர் அங்க செய்யறதில்ல அப்படின்னு சொல்லி பாக்கணும். இப்ப எப்படிதான் கர்த்தர் நியாய தீர்ப்பு செய்யறாருன்னா, வாசிக்கலாம் 1 சாமுவேல் 16:7.
கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார்.
அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, கர்த்தர் மனுஷனுடைய இருதயத்தை என்ன பண்றாரா, பார்க்கிறார். அப்ப இருதயத்துல ஏதாவது நம்ம ஹைட் பண்ணிட்டு மறைச்சு வச்சுட்டு அடுத்து கட்டத்துக்குள்ள போகலான்றதுக்கு என்ன இல்ல, வாய்ப்பு இல்ல. ஒருவேளை அப்படி நீங்க புரிஞ்சு கொண்டீங்கன்னா, மத்தியஸ்த ஊழியம் சரியாக ஏறெடுக்கப்படவில்லை என்ற அர்த்தம். ஏன்னா இந்த மத்தியஸ்த ஊழியத்தை கர்த்தர் இயேசு அங்க செய்யறார், தேவனுக்கும் மனுஷங்களுக்கும். அப்ப அந்த மத்தியஸ்த ஊழியம் தோற்று போறதில்ல. அப்ப கர்த்தர் இயேசு செய்யக்கூடிய அந்த மத்தியஸ்த ஊழியத்தை கர்த்தர் இருதயத்தை பார்த்து செய்யறார். அதனால யாரும் இருதயத்துல மறைச்சு வச்சுக்கிட்டு அந்த பக்கம் போறதுக்கெல்லாம் என்ன இல்ல, வாய்ப்புகள் அங்க இல்ல. அப்ப ரீப்ரிண்ட் நம்பர் 4896 சகோதரர் சொல்லும் போது சொல்லுவாரு, தென் தே வில் பி ஆக்சுவலி ஆன் த சேம் பிளேன் தட் ஆதாம் வாஸ் பிஃபோர் இஸ் ஃபால். ஆதாம் விழுந்து போறதுக்கு முன்னாடி என்ன நிலைமையில இருந்தாங்க, அதே நிலைமையில யார் இருப்பாங்க சொல்றாருன்னா, இந்த 1000 இயர்ஸ் கடந்து வந்த ஜனங்கள் அல்லது கொஞ்ச காலத்துக்குள்ள கடந்து போகக்கூடிய ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பு இருந்த நிலையில. இப்ப பாருங்க, ஆதாம் பாவம் செய்யும் போது அவருடைய இருதயத்தில் ஏதாவது மறைச்சு வச்சிருந்தாரா? ஏன்னா ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பிருந்த நிலைக்கு என்ன பண்றாங்க ஜனங்கள் எல்லாரும் வராங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பாக தன் இருதயத்தில் ஏதாவது மறைச்சிருந்தாரன்னு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஆனா அவர் பாவம் செய்வதற்கு காரணம் இருந்துச்சு, அது நமக்கு தெரியும். அடிப்படை வகுப்புல இருந்தே நாம என்ன பண்றோம், கற்றுக்கொண்டு வந்திருக்கோம். அப்ப ஆதாம் பாவம் செய்வதற்கு அவருக்கு பேட் ரீசனிங் அவருக்கு வந்து என்ன பண்ணுச்சுன்னா இருந்துச்சு. அப்போ ஆதாம் முன்பிருந்த நிலைக்கு மீண்டுமாக ஜனங்கள் அங்க என்ன பண்ணப்படுவாங்க, கொண்டு போகப்படுவாங்க. அப்போ இப்பதான் சொல்றாரு, இங்க யாருக்கும் கர்த்தரை பத்தி எதுவும் என்ன பண்ண வேண்டியது இல்ல, சொல்ல வேண்டியது இல்ல. இப்ப ஆதாம் செய்தது போல அந்த கொஞ்ச காலத்துல ஜனங்கள் பாவம் செய்வார்களானால், தவறு செய்வார்களானால், அவர் சொல்றாரு, தென் தே வில் டை த செகண்ட் டே, அவங்க ரெண்டாம் மரணத்துக்கு என்ன ஆயிடுவாங்க, போயிடுவாங்க அப்படின்ற விஷயத்த கூட என்ன பண்றாருன்னா அங்க குறிப்பிடற. அப்ப பாருங்க சகோதர சகோதரிக்கு, இன்னுமா கொஸ்டின் புக்ல 423 அவர் அங்க சொல்லிட்டு வருவாரு, கர்த்தர் எப்படிப்பட்ட ஜனங்களை பிதா கிட்ட ஒப்பு கொடுக்கிறாருன்னா, டேர்னிங் ஓவர் டு சிம்பிள் பியூர் ஜஸ்டிஸ், நத்திங் மோர் நத்திங் லெஸ், இது குறைவா அங்க என்ன பண்றது இல்லைன்னா செய்யறது இல்ல அப்படின்ற விஷயத்த கூட என்ன பண்றாரு அங்க குறிப்பிடுறாரு. ஏன்னா நீங்க வசன வாசிங்க, யோவான் 1:29.
மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி.
அப்போ ஏன் இந்த விஷயத்தை இங்க குறிப்பிடுறேன்னா, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை இந்த முழு மனுக்குலத்துக்குமாக கொடுத்தது இவங்க மேல இருக்கிற மரண சாபத்தை எடுப்பதற்காகத்தான். அப்ப அந்த சாபத்தை எப்ப எடுத்து போட்டு மீண்டுமாக எல்லாரையும் உயிருள்ளவர்களாக தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளவர்களாக செய்யறாருன்னா, 1000 இயர்ஸ்ல என்ன பண்றாரு கர்த்தர், அந்த ப்ராசஸ் செய்யறார். அந்த பலனை, உயிர்த்தெழுதலின் பலனை ஜனங்களுக்கு எப்ப கொடுக்கிறாருன்னா, 1000 வருஷத்துல என்ன பண்ணிட்டு வர்றாரு, கொடுத்துட்டு வர்றார். அப்போ இந்த வசனத்தின்படி அவர் உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்த்தட்டார். அப்ப ஜனங்கள் ஒருவேளை உள்ளுக்குள்ள ஏதாவது வச்சுட்டு கொஞ்ச காலத்துக்குள்ள போவாங்கன்னு சொல்லிட்டோமானால், அப்படி ஒரு காரியம் இருக்குதுன்னு சொல்லிட்டா, அப்ப ஜனங்க இன்னும் எதுலயே இருக்கிறாங்க, பாவத்திலேயே இருக்கிறாங்க, மரணத்திலேயே இருக்கிறாங்க. அப்ப கர்த்தர் அந்த ஒரு பாவத்தை சுமர்ந்து தீர்த்த காரியம் என்ன ஆயிருக்காது, முடிவு ஆகல அப்படின்னு சொல்லி பொருள் பட்டுடும் சகோதர சகோதரிகள். ஏன்னா நீங்க புது உடன்படிக்கை குறிச்சு நமக்கு தெரியும், எரேமியா 31:33, புது உடன்படிக்கையே உங்களோட இருதயத்துல நான் என்ன பண்றேன், எழுதி வைக்கிறேன் சொல்லி தேவன் சொல்வார். அப்ப புது உடன்படிக்கை செயல்பாட்டுக்குள்ள ராஜ்யத்துல வரும்போது அப்போ அவர்களுடைய இருதயத்துல தேவன் அந்த புது உடன்படிக்கையை எழுதி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது அது பரிபூர்ணமாக்கப்பட்ட ஜனங்கள் தான் எங்க போறாங்க அப்படின்னு சொன்னா கொஞ்ச காலத்துக்குள்ள போறாங்க. They are the products of resurrection சொல்றாரு. உயிர்த்தெழுதலினுடைய பலன் இந்த கொஞ்ச காலத்துக்குள்ள போகக்கூடிய ஜனங்களாக அங்க என்ன பண்றாங்கன்னா காணப்படுறாங்க சகோதர சகோதரிகள். அதனால அவங்க எதுவும் தங்களுக்குள்ள மறைத்துக் கொள்வதற்கு என்ன இல்ல வாய்ப்புகள் அங்க இல்ல. அதனாலதான் சொல்றாரு கர்த்தர் இயேசுவினுடைய அந்த மத்தியஸ்த ஊழியத்துல அவர் ஏதோ கவனக்குறைவா போயிடுச்சு அப்படின்ற பொருள் இல்ல. ஏன்னா அவரு சுமர்ந்து தீர்த்திருக்கிறார். அதனாலதான் நம்ம அடுத்து வசனங்கள்ல நம்ம வாசிப்போம் 1 Corinthians 15:25-26 சொல்லுவாரு எல்லா சத்துருக்களையும் தம்முடைய பாதத்துக்கு கீழாக்கி போடும் வரைக்கும். அப்போ பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு எது? மரணம். சோ ஜனங்கள் மேல இருக்கிற அந்த மரணத்தை முழுசும் என்ன பண்றாரு கர்த்தர் அங்க எடுத்து போடுறாரு அப்படின்ற விஷயத்த கூட என்ன பண்றாருன்னா குறிப்பிடாரு. அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே இந்த கொஞ்ச காலம் அதுக்குள்ள கடந்து போகக்கூடிய ஜனங்கள் முழுவதும் பரிபூர்ணமாக்கப்பட்ட ஜனங்கள் தான் என்ன பண்றாங்க அதுக்குள்ள கடந்து போகக்கூடியவர்களா அங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த கொஞ்ச காலம் ஏதேன திரும்ப ரீப்ளே பண்றது போல அங்க என்ன பண்ணும் அங்க இருக்கும் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். இப்ப ஏதேன்ல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டா ஏதேன்ல நமக்கு தெரியும் ஆதாம் வஞ்சிக்கப்படல ஸ்திரீயானவளே என்ன பண்ணப்பட்டாங்க வஞ்சிக்கப்பட்டாங்க. அப்போ அங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லும் போது என்னதான் சொல்றாங்கன்னா விசுவாசத்தினுடைய வளர்ச்சி அங்க குறைவா இருந்துச்சு. தேவனுடைய வழி நடத்துதல் மேல அவங்களுக்கு குறைவான வளர்ச்சி இருந்தது அப்படின்ற விஷயத்த நாம என்ன பண்றோம்னா புரிந்து கொள்ளும். அப்ப தேவனுடைய வழி நடத்துதல் பேர ஏவாளுக்கு என்ன இருந்துச்சு விசுவாச குறைபாடு. அப்ப ஆதாம் தேவனுடைய அந்த வல்லமை மேல அவரு குறைபாடு உடையவரா அந்த விசுவாசத்துல குறைபாடு உடையவரா அங்க என்ன பண்ணிட்டாருன்னா காணப்பட்டுட்டார். அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே இந்த ஒரு காரியத்தை நாம புரிந்து கொள்ளும் போது ஏன்னா அந்த ஏதேன்ல எதைதான் மையப்படுத்தி தேவன் பேசுறாருன்னா ஆதாம் கீழ்படியாம போனதுதான் எது சொல்வாரு பாவம். ஆதாம் கீழ்படியாம போனது எதுவா இருக்குது அப்படின்னு சொல்லுவார்னா பாவமா அங்க இருக்குது. அப்ப சகோதர சகோதரிகளே இதை நாம விசுவாசத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஒரு சோதனை கீழ்படிதலுக்கான சோதனையா கொஞ்ச காலத்துல இருக்காது. அது முழுக்க முழுக்க எதுக்கான சோதனையா அங்க இருக்குதுன்னா அரசியல் ரீதியான ஒரு வஞ்சனை அவர்கள் மேல கடந்து போகக்கூடியதா அங்க இருக்குது. இதே விஷயத்த யாருக்கு எடுத்துட்டு வந்து ஒப்பிட்டு சொல்றாருன்னா பாருங்க ஆதியில ஒரு சோதனை நடந்துச்சு ஏதேன் தோட்டத்துல அங்க ஏவாள் மேல ஒரு வஞ்சனை கடந்து போச்சு ஆதாம் அங்க ஒரு மீறுதலுக்கு உட்பட்டு கீழ்ப்படியாமைக்குள்ள போயிட்டு என்ன பண்ணிட்டாரு பாவம் செஞ்சிட்டார். இப்ப அடுத்து சுவிசேஷ யுக சபை கிட்ட வரும்போது இங்க கூட வசனங்கள் எப்படிதான் இருக்குதுன்னா நீங்க எப்படி இருக்கணும்னு சொல்லி அங்க குறிப்பிடுறாருன்னா உங்கள் இருதயம் கூட வஞ்சிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க பார்த்து கொள்ளுங்க அப்படின்ற விஷயத்த வந்து என்ன பண்றாருன்னா குறிப்பிடாரு. முதல்ல கீழ்ப்படியாமை குறிச்சு பார்த்துலாம் எபிரேயர் 4:11.
ஆகையால் அந்த திருஷ்டாந்தங்களின் படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாத படிக்கு நாம் இந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம்.
அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே அந்த திருஷ்டாந்தத்தின் படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாத படிக்கு. அப்போ சோதனை நமக்கு கூட எதுல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்முடைய கீழ்ப்படிதலை காண்பிக்கிறதுல நமக்கு என்ன இருக்குது டெஸ்ட் அங்க இருக்குது. கீழ்படியாமையினாலே என்ன இருக்கிறாங்க அநேகர் விழுந்து போயிருக்கிறாங்க. அப்போ அப்படி விழுந்து போகாத படிக்கு நாம கீழ்ப்படிதல் உள்ளவர்களா அங்க இருக்கணும் அப்படி சொல்லி பாக்க. அடுத்து வஞ்சனை குறிச்சு அங்க பேசுறாரு 2 Corinthians 11:3.
ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன்.
அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே நம்ம மேல கூட என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு காலத்துல அநேக வஞ்சனைகள் இருக்குது. உபதேசத்துல மற்ற விஷயங்கள்ல எல்லாத்துலயும் நம்ம மேல என்ன இருக்குது வஞ்சனை கடந்து போகக்கூடியதா. அப்ப சொல்றாரு நீங்க எப்படி ஏவாள் அன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டுட்டாங்களோ தந்திரத்தினால வஞ்சிக்கப்பட்டுட்டாங்களோ அப்படி நீங்க வஞ்சிக்கப்படாத படிக்கு எதுல இருந்து அப்படி சொல்றாருன்னா கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று நீங்க விலகாத படிக்கு எப்படி இருக்கணும் சொல்றாருன்னா நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க குறிப்பிடாரு. அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே இந்த சுவிசேஷ யுக கால சபைக்கும் சோதனை இருக்குது, அது கீழ்ப்படிதல்ல மற்றுமாக வஞ்சனை, ரெண்டு டெஸ்ட் அவங்களுக்கு என்ன ஆகுது, கடந்து போகக்கூடியதா இருக்குது. அடுத்து மூன்றாவது அங்க சொல்றாரு, ராஜ்யத்தை கடந்து கொஞ்ச காலத்துக்குள்ள போகக்கூடிய ஜனங்கள். இந்த கொஞ்ச காலத்துக்குள்ள போகக்கூடிய ஜனங்களுக்கு இந்த 1000 இயர்ஸ்லயே கீழ்ப்படிதலுக்கான சோதனையை தேவன் அங்க என்ன பண்றார், கொடுக்கிறார். முழுவதுமாக தங்களுடைய கீழ்ப்படிதல அவங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, அங்க கர்த்தருக்கு காண்பிக்க வேண்டியதா இருக்கு. அந்த விசுவாசத்தினுடைய கிரியையை அவங்க செய்து என்ன பண்ணணும், காண்பிக்கணும். கிரியையில தங்களுடைய விசுவாசத்தை அவங்க என்ன பண்ணணும், நிரூபிச்சு காண்பிக்கணும். அப்பதான் அந்த ஜனங்களை ரெண்டு பிரிவா என்ன பண்றாரு கர்த்தர், அங்க பிரிக்கிறார். அப்ப பாருங்க, அவங்க அங்க கூட என்ன பண்ண வேண்டியதா இருக்குதுன்னா, கீழ்ப்படிதலை ஜனங்கள் காண்பிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா 1000 இயர்ஸ்ல ஜனங்கள் மீது வஞ்சனை அனுமதிக்கப்படுறது இல்லை. ஏன்னா நம்ம வெளிப்படுத்தல் 22ல பாத்துட்டோம், ஜனங்களை மோசம் போக்காத படிக்க அவர் என்ன பண்ணப்படுறாரு, கட்டி வைக்கிறார். அப்போ இந்த வஞ்சனைக்கான சோதனை எங்கதான் இந்த ஜனங்கள் மேல கடந்து போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம், இது கொஞ்ச காலத்துல இந்த வஞ்சனை ஜனங்கள் மேல அங்க கடந்து போகக்கூடியதா இருக்கும். அப்ப சகோதர சகோதரிகளே, கொஞ்ச காலத்துக்குன்னு சொல்லி ஒரு பர்பஸ் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது. அது என்னன்னா, ஜனங்கள்ல வஞ்சிக்கிறதுக்கான ஒரு சோதனை ஜனங்கள் மேல அங்க என்ன பண்ணப்படுதுன்னா, அனுமதிக்கப்படுகிறதா அங்க இருக்குது. அப்ப பாருங்க, இந்த ஒரு சோதனையானது அங்க ஜனங்கள் மேல அனுமதிக்கப்படக்கூடியதா அங்க இருக்குது. அப்ப இந்த ஒரு பர்பஸை நாம என்ன பண்றோம்னா புரிஞ்சுக்கிறோம். இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்க கூடாதுன்னா, அப்ப தேவன் ஜனங்களை வஞ்சிக்கிறாரு அப்படி புரிஞ்சுக்க கூடாது. இந்த சோதனை ஜனங்களுக்கு அவசியம் என்பதால தேவன் சாத்தானை கொண்டு இந்த சோதனையை ஜனங்கள் மேல என்ன பண்றாரு, அனுமதிக்கிறார். ஏன்னா பரிபூர்ணமாக்கப்பட்ட ஜனங்கள், முழுவதுமாக கீழ்ப்படிதலை நிரூபித்த ஜனங்கள் இப்போ தேவன் கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது, இப்போ தேவன் விரும்புறாரு இவர்கள் மேல ஒரு வஞ்சனை என்ன பண்ண, ஒரு சோதனை என்ன பண்ணணும், அனுமதிக்கப்படும். இப்ப இந்த சோதனையில ஜனங்கள் தங்களுடைய உண்மை தன்மையை அவங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, நிரூபிக்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா பொதுவா ஒரு சோதனைன்னு வந்துட்டாலே, அப்போ நாம அந்த சமயத்துலதான் நம்மளுடைய உண்மைத்தன்மை, நம்முடைய விசுவாசம் எல்லாத்தையும் நாம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, நிரூபிச்சு காண்பிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல கூட இப்படியா ஒரு சோதனை அனுமதிக்கப்படும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய உண்மையை நிரூபிச்சு காண்பிக்க வேண்டியதா அங்க இருக்குது சகோதர சகோதரிகள். அப்ப பாருங்க, இந்த ஜனங்கள் எப்படியா ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு பூரணமாக்கப்பட்ட ஜனங்களா அவங்க இருக்கிறாங்க. நீங்க வசனம் ஒண்ணு வாசிங்க, லூக்கா 20:36.
அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள், அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவ தூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள்.
அப்ப பாருங்க, அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது, அவங்க அழியாமையை பெற்றுக்கொண்ட ஜனங்களா அப்படி இல்ல, தேவன் வைத்துட்டதான சோதனையில, ராஜ்யத்துல கீழ்ப்படிதலுக்கான சோதனையில முற்றிலும் தேறின ஜனங்களாகவும், அந்த கொஞ்ச காலத்துல அனுமதிக்கப்படுகிற வஞ்சனையில தங்களுடைய உண்மைத்தன்மையை காண்பித்த ஜனங்களாகவும் அவங்க இருக்கிறதுனால இனி அவங்க என்ன ஆக மாட்டாங்க சொல்றாருன்னா, மரிக்க மாட்டாங்க. இனி பாவம் செய்வதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அவர்களுக்கு ஏற்பட்டாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அவங்க முழுவதும் யாரை சார்ந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்றாருன்னா, அவங்க தேவனை சார்ந்து இருப்பாங்க. அதனாலதான் தேவன் சொல்றாரு, இனி நான் உங்கள் தேவனா இருப்பேன், நீங்க யாரா இருப்பீங்க, என் ஜனங்களா இருப்பீங்க. அப்ப அந்த ஜனங்கள் அழியாமை பெற்றுக் கொண்டார்கள் அப்படி இல்ல, அவங்க முழுவதுமாக பூரணத்துக்குள்ள கடந்து வந்த ஜனங்களா இருக்கிறாங்க. அந்த ஃபியூச்சர் அப்படியாக வந்து அவங்களது வந்து என்ன பண்ணணும்னா அங்க காணப்படும் சகோதர சகோதரிகளே. அப்ப பாருங்க, இந்த ஒரு சோதனை, இந்த அரசியல் அதிகார சோதனை ஜனங்கள் மேல கடந்து வரும்போது இப்படியாக அவர்கள் தங்களுடைய உண்மைத்தன்மையை நிரூபிக்க வேண்டியது அவசியம். சோ இதெல்லாம் அவங்க செய்யணும்னா தேவன் மேல கர்த்தர் மேல அந்த பரிபூர்ணமான நம்பிக்கை விசுவாசம் ஜனங்களுக்கு அவசியம். ஏன்னா சகோதரர் கூட இந்த 14 மன்னால வந்து பேசிட்டு வருவாரு. ரொம்ப பெரிய விஷயம், முக்கியமான விஷயம் எதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாருன்னா, இந்த விசுவாசம் ரொம்ப முக்கியமானதா அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்ன பண்ணுவாருன்னா குறிப்பிடுவார். ஏன்னா அது சுவிசேஷக சபையா இருக்கட்டும், 1000 இயர்ஸ்ல ஜனங்களா இருக்கட்டும், அவங்களும் தங்களுடைய விசுவாச கிரியைகளை எப்படிதான் விசுவாசிக்கிற கிரியைகளை என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, காண்பிக்க வேண்டியது அங்க அவசியமா இருக்குது சகோதர சகோதரிகள். அதனால்தான் நம்ம எபிரேயர் 11:6 நாம வாசிப்போம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். அப்போ தேவனிடத்துல ஒருத்தர் சேரணும், அவர் இருக்கிறாரு, அவர் தம்மை தேடுறவருக்கு பலன் தராரு அப்படின்னா அது எந்த காலத்திலேயானா இருக்கட்டும், ஒருத்தர் தேவனிடத்துல சேரணும்னா விசுவாசம் இன்றியமையாததா அங்க இருக்குது. இப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, இப்படியாக தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிற காலத்துல இந்த கொஞ்ச காலம் அங்க கடந்து வர போகிறதா இருக்குது. இது முழு மனு குலமும் என்ன ஆக போறாங்க, அதுக்குள்ள கடந்து போக போறாங்க. ஆனா அதற்கு முன்பாக இவைகள் சம்பவிக்க போகிறது என்பதை தேவன் நமக்கு தம்முடைய ஆவியில என்ன பண்ணியிருக்கிறார், வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்ப அதை புரிந்து கொண்ட ஜனங்களாக, தேவனிடத்துல சேர விருப்பமுள்ள ஜனங்களாக, நம்முடைய விசுவாசத்தை இந்த வஞ்சனையும் இந்த கீழ்ப்படிதலுக்குமான சோதனை கடந்து போகக்கூடிய இந்த காலத்துல நம்மை தேவனுக்கு உண்மை உள்ளவர்கள் என்று நிரூபித்து காண்பிப்பது ரொம்ப அவசியம். அப்படியாக நாம் யாவரும் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக காணப்படுவதற்கு தேவன் தாமே கிருபை இரக்கம் அன்பு நம் யாவருக்கும் பாராட்டுவாராக. பொறுமையோடு கேட்ட நம் யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கன்வென்ஷன் கமிட்டி சகோதரர் கூட என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.